நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கோவை தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் வேளாண் பல்கலைக்கழக விவசாயி சமுதாய வானொலி 107.4 பண்பலையில்.
உழவர்கள் ஆலயமே தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் தானே.
அடுப்படி முதல் அண்டம் வரை அனைவரும் அறிந்து கொள்ள வேண்டிய அறிவியல் தொடர் நிகழ்ச்சி. உங்கள் கேள்விகளுக்கு விடையளிக்கிறார் முனைவர் க. மணி அவர்கள். நிகழ்ச்சியை கேட்போமா?
வணக்கம் நண்பர்களே, அடுப்படி முதல் அண்டம் வரை நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களுடன் நம் நிகழ்ச்சிகளுடன் முனைவர் க. மணி அவர்கள். வணக்கம் சார்.
வணக்கம் நேயர்களே.
சார், இப்போ அந்த மனித உடம்பை எடுத்துட்டோம்னா ஜியாமெட்ரிக்கல் சிமெட்ரி அப்படிங்கிறாங்க. அதாவது சென்ட்ரலில் கட் பண்ணிட்டு வந்தால் லெஃப்ட் அண்ட் ரைட் ஒரே மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. கண்ணு ரெண்டு, மூக்கு நாஸ்ட்ரில் ரெண்டு, கண்ணு ரெண்டு, காது அப்படிலாம் சொல்கிறாங்க. அப்படி பார்க்கும்போது நம்ம மூளையும் வந்து ரெண்டாக பிரிவுபட்டிருக்குது, லெஃப்ட் ஹெமிஸ்பியர் ரைட் ஹெமிஸ்பியர் அப்படின்ட்டு. என்னன்றதை பற்றி சொல்லுங்களேன்.
உடம்புனுடைய அமைப்பு எடுத்து பார்த்தோம்னா எல்லா உயிர்களுமே இது மாதிரி ரெண்டு சம பங்காக இருக்குது. இது வந்து பைலேட்ரலி சிமெட்ரிக்கல், இருபக்க சமச்சீர் அப்படின்னு தமிழில் சொல்லலாம். இருபக்கமும் சமச்சீராக இருக்கும். இலை எடுத்துட்டாலும் அப்படி தான் இருக்குது. ஒரு பூ எடுத்தாலும் அந்த அழகு இருக்குது, இரு பக்கம் ரெண்டு சமச்சீராக இருக்கும். ஒரு பாம்பை வந்து நீ மூக்குலேருந்து அதனுடைய வால் வரைக்கும் வெட்டினோம்னால ரெண்டு பக்கம் சமமாக இருக்கும். யானை எடுத்தாலும் சரி, பூனை எடுத்தாலும் சரி, எல்லா உயிரினங்களும் இருக்குது. சில உயிரினங்கள் வந்து சாமந்தி பூ எடுத்துட்டோம்னாக்கா இருபக்கம் சமச்சீர் இல்லை, எல்லா பக்கமே சமச்சீராக இருக்குது. அது எங்கே வெட்டினாலும் ரெண்டு சமமாக கிடைக்கும். அப்போ இருக்கும்போது ரேடியலி சிமெட்ரிக்கல், வட்ட சமச்சீர் அப்படின்னு சொல்கிறோம். ஆர சமச்சீர், ஆரத்தில் எந்த ஆரத்தில் எடுத்தாலும் அது ரெண்டு சமமாக கொடுக்கும். ஆனால் மனிதனை வந்து குறுக்கா வெட்டினோம்னா தலை பாதி கால் பாதி ஒரு சமச்சீராக இருக்காது. இந்த பாதியில் கால் வந்துடும், அந்த பாதியில் கை வந்துடும். ஆனால் நேற்றுக்குத்தாக தலையிலேருந்து உச்சங்கால்லேருந்து உள்ளங்கால் வரைக்கும் நம்ம ரெண்டாக பிரித்தோம்னா நமக்கு இருபக்க சமச்சீர் கிடைக்கும். இந்த ரெண்டு பக்கமாக இருக்கிற சமச்சீர் வந்து சில நன்மைகள் இருக்குது. எது முன் எது பின்னுங்கிறத நம்ம சொல்லிக்க முடியும். தலை கால் வட்டமான சமச்சீர் இருந்ததுன்னா எது தலை எது கால்னு சொல்ல முடியாது. அப்போ தலை காலுங்கிற வித்தியாசம் இருந்தால் தான் அது முன்னேறி செல்ல முடியும். அப்போ முகம்ங்கிறது ஒன்று நமக்கு வந்து தலையில் இருக்குது, காலில் அது இல்லை. இப்போ பாருங்கள், நம்ம முகம் எடுத்துக்குவோம். சில நேரங்கள் நான் யோசித்து பார்த்துக்கோம், இந்த முகம் வந்து ஒரு சின்ன ஒரு ஒரு ஒன் அரடி சதுரங்களை பக்கத்து பரப்பில் எல்லா உறுப்புகளையும் ஒன்றா வச்சுட்டு இருக்குது. இந்த பரிணாமமோ அல்லது கடவுளோ எதுக்காக கண் மூக்கு வாய் காது நாக்கு எல்லாத்தையும் ஒரு இடத்துல க்ரௌடடாக இருக்குது. உடம்பு எவ்வளோ பெருசு, அது ஏதாவது ஒன்று இடத்த மாற்றி வச்சா கூட நல்லாயிருக்கும் இல்லையா? ஐந்து உறுப்புகளையும் ஒரே இடத்துல வச்சுருக்க வேண்டியது இல்லையா? இப்போ நீ கற்பனை பண்ணி பாருங்க, கடவுளுக்கு ஒரு சஜஷன் கொடுப்போம். சார், நீங்கள் வந்து அடுத்த தடவை மனுஷனை எடுத்தால் படைச்சிங்கனாக்கா இந்த மூக்கை கொண்டு போய் கொஞ்சம் தலையில் எங்கேயா வச்சுட்டான்னு அப்படின்னு நம்ம சஜஷன் கொடுக்குறோம். எதை சஜஷன் கொடுத்தாலும் அதில் நன்மை தீவுகள் பார்க்கணும் இல்லையா? இப்போ மூக்கு ஒரு வேலை தலையில் இருந்ததுன்னா நிறைய நன்மைகள் இருக்குது. யாராவது தும்முனாக்கா அது வந்து வானத்தை நோக்கி போயிடும், மனுஷனை யாரும் பாதிக்காது, நோய் கிருமிகள் வந்து தொற்றாது. முன்னேருக்கு நேராக பேசும்பொழுது தும்பும்பொழுது தான் வருது. தலை உச்சிலேருந்து தும்பும்போது அது துப்புறது வந்து வானத்தை நோக்கி போயிடும். இன்னொரு நன்மை, இவர் வந்து சிகரெட் பிடிச்சாருன்னு வைங்க, சிம்னி மாதிரி தலையிலேருந்து புகை போகும். அப்போது நமக்கு பிரச்சனை இல்லை, இந்த செகண்டரி ஸ்மோக்கிங்னு சொல்லக்கூடிய அந்த பிரச்சனை நமக்கு வராது. பிடிக்கிறவங்க மட்டும் புகையால் துன்பப்படுவார், பக்கத்துலங்களும் பிரச்சனை இல்லை, தலை வழியாது போயிடும். இப்படி பல நன்மைகள் இருக்குது. ஏன் அப்படி ஒரு மூக்கு வந்து முகத்தில் இல்லாமல் தலையில் இருந்தால் நல்லத்தானே இருக்கும் அப்படின்னு ஒரு சஜஷன் கொடுக்கலாம். ஆனால் இன்னொன்று நினச்சி பார்க்கணும். சில நேரங்களில் எனக்கு காஃபி கொடுப்பாங்க, அது டீயா காஃபியான்னு தெரியாது எனக்கு. எனக்கு காஃபி தான் பிடிக்கும், டீ பிடிக்காது. அது எப்படி காஃபியாக டீயான்னு கண்டுபிடிக்கிறது? அது கொஞ்சம் ஸ்மெல் பண்ணி தான் பார்க்கணும் இல்லையா? அப்போ நான் கப்பை கொண்டு போய் தலையில் கொண்டு போய் வைக்கணும், அதை கவுத்து நான் மோந்து பார்த்தேன்னா தலையில் அபிஷேகம் பண்ணிக்குவேன். உண்மையிலே மூக்கு இருக்கிற இடத்துல இருந்தால் தான் நல்லது. தலையில் வச்சிட்டோம்னா ஒரு சில நன்மைகள் இருக்குது, மீதியெல்லாம் பாருங்கள். எந்த உணவையுமே நம்ம ஸ்மெல் பார்க்காம சாப்பிட்றதில்ல, சாப்பிடும்பொழுதே அந்த ஸ்மெல் நமக்கு போயிடுது. அது பக்கமாக இருந்தால் தானே முடியும். அப்போ ஒரு பொருள் சாப்பிடக்கூடியதா சாப்பிட இல்லாதான்னு நம்ம வாசனை வச்சு தானே பார்க்க முடியும். இப்போ சாப்பிடும்போதே அது நமக்கு சொல்லிடுது, ஓ இந்த ரசம் கெட்டு போச்சு, சாம்பார் பழசாகி போச்சு, சட்னி வளர்ந்து ஊசி போச்சு அப்படின்னு நம்ம சொல்வதற்கு காரணமே வாயில் போகும்போதே நம்ம மூக்கில் தெரிவதற்காக தான். அந்த மூக்கில் போகும்போது தான் நம்ம சாப்பிட்ற பொருள் நல்லதா கெட்டதா, போதுமா போதுமானது இல்லையா, ஆரோக்கியமானதா ஆரோக்கியம் எல்லாமே நமக்கு தெரியுது. இப்போ எந்த பொருளும் எந்தெந்த இடத்துல இருக்கணுமோ அப்படி இப்படி இருக்கணும். இந்த பரிணாமத்தில் செலக்ட் பண்ணும்பொழுது இந்த இருபக்க சமச்சீர், இந்த ரெண்டு பக்கம் இடது பக்கம்ங்கிறது வந்து ரொம்ப ஒரு பயனுள்ள அமைப்பாக இருக்கிறது. இதுக்கு மேலே ஒரு பெட்டர் டிசைனை வந்து நம்ம யாராலும் சொல்லவே முடியாது. இன்டெலிஜென்ட்லி புட்டு டிசைன் அப்படின்னு சொல்கிறோம். இது வந்து யாரோ ஒரு ரொம்ப புத்திமான் தீவிரமாக யோசித்து இதுதான் பெஸ்ட்டு அப்படின்றத மாதிரி ஒரு டிசைன் பண்ணியிருக்கிற மாதிரி இருக்குது. ஒரு நல்ல ஆர்கிடெக்ட் பில்டிங் கட்டியிருக்காரு, என்ன அற்புதம், எல்லா வசதிகளும் இருக்குதுங்க, ஒரு குறையும் இல்லைங்க, எல்லா ரூமும் எல்லா இடங்களும் இருக்கிற வேண்டிய இடத்துல இருக்குது அப்படின்னு சொல்லும்பொழுது அந்த ஆர்கிடெக்டை நம்ம வந்து மிச்சி நம்ம பண்ணுறோம். இந்த லைப்ரரி போய் பாருங்கள், எல்லா வசதியும் இருக்குதுங்க அந்த லைப்ரரியில், எந்த கஷ்டமும் இல்லை, எல்லாத்தையும் சுலபமாக எல்லா இடத்துக்கும் போகிற மாதிரி இருக்குது. ஒரு போலீஸ் ஸ்டேஷன், ஒரு ஹாஸ்பிட்டல், ஒரு வீடு, ஒரு கோயில், எந்த இடமா இருந்தாலும் அந்த ஆர்கிடெக்ட் டிசைன் அப்படிங்கிறது பார்த்தா ஒரு பயன் நோக்கி மனிதனுக்கு எல்லா சக வசதிகளும் கொடுக்கணுங்கிற நோக்கத்தில் இருக்கிறதுனால ஒரு இன்டெலிஜென்ஸ் முன்னாடி இருக்குது. அப்போ நம்ம உடம்புலையும் பார்க்கின்ற பொருள் ஒவ்வொன்றுமே ஒரு இன்டெலிஜென்ட் டிசைனில் தான் இருக்குது. ஏதோ தாறுமாறாக ஆக்சிடெண்ட்டாக யாரும் இங்கே போட்டு வச்ச மாதிரி தெரியல. கைகளை கூட எடுத்துக்கோங்க, கைகளில் எத்தனையோ ஜாயின்ட்ஸ் இருக்குது. விரலில் வந்து இத்தனை நான்கு ஜாயின்ட் இருக்கணும், ஃபேலஞ்சஸ்ன்னு சொல்கிறோம். அப்புறம் மணிக்கட்டு ஜாயின்ட்ஸு, அது வந்து சுழலுது. அப்புறம் முழங்கை மூட்டு, அப்புறம் தோள்பட்டை மூட்டு, இத்தனை ஜாயிண்ட்டு இவ்வளோ தூரத்தில் இருக்கணுன்ற கணக்கு இருக்குது. கட்டவரலுடைய ஜாயிண்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா விலகி இருக்குது. கட்டவரல் வந்து விலகி இல்லைன்னு சொன்னால் நம்ம ஊசி எடுக்க முடியாது, வீணையை வாசிக்க முடியாது, புஸ்தத்தை புரட்ட முடியாது, எதுவுமே செய்ய முடியாது. சரி, நிறைய ஜாயிண்ட் இருந்தால் என்னாகும், தோள்பட்டையிலேருந்து கைவிரல் வரைக்கும் ஒரு 100 ஜாயிண்ட்டு சைக்கிள் செயின் மாதிரி இருந்தீங்க, இப்போ தொலைபுலன்னு தொங்கும், வணக்கம் சார் அப்படின்னு கை தலையெல்லாம் தூக்க முடியாது, கை கொடுக்க முடியாது, வேணால் கையை வந்து சாட்ட மாதிரி வீசலாம், அப்படியெல்லாம் இல்லையே. கரெக்டாக ஜாயிண்ட்டுங்க எங்கெங்கே இருக்கணுமோ அந்த மாதிரி இருக்குது. இதெல்லாம் பார்க்கும்பொழுது மனித உடல் மாதிரி ஒரு அற்புதமான ஒரு படைப்பு, ஒரு வெல் டிசைன்டு, வெல் தாட் அவுட், நன்றாக யோசனை செய்து திட்டமிடப்பட்டு உருவாக்கப்பட்ட ஒரு அழகான ஒரு உடம்பு. அந்த கேள்வி நீங்கள் கேட்டீங்க, இது மாதிரி இது பக்க சமச்சீருங்கிறது வந்து ஒரு பயன் கருதி, ஒரு நோக்கம் கருதி செய்யப்பட்டது. அது மனிதனுக்கு மட்டும் இல்லைங்க, பட்டாம்பூச்சிலேருந்து புழுலேருந்தே இது ஆரம்பிக்கிறது. அங்கிருந்தே இந்த இரு பக்க சமச்சீர் நம்ம பார்க்குறோம். இது இருப்பதனால இடது பக்கம் வலது பக்கம் கட்டாயம் நமக்கு ஒன்று கிடைக்கிறது. அதனுடைய பயன் என்னங்கிறத நம்ம மூளையை பற்றி ஆராய்ச்சி பண்ணால் தான் தெரியும். ஏன் இது மாதிரி மூளை ரெண்டாக இருந்து உடம்பு ரெண்டாக இருக்கிறதுங்கிறது வந்து மூளையினுடைய பயனை நம்ம ஆராயும் போது தெரியும்.
நல்ல சொன்னீங்க சார், இரு பக்க சமச்சீர், இன்னொன்று ஆர சமச்சீர். நீங்கள் சொன்ன மாதிரி இந்த ரவுண்டாக உள்ள எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா ஆர சமச்சீர் இருக்கும். சரி, இப்போ வந்து மூளை ஏன் ரெண்டு பகுதிகளாக இருக்குது அப்படின்னு கேட்டேன், அதுக்கான பதில் சொல்லுங்களேன்.
மூளை மட்டும் இல்லைங்க, உலகத்தில் எல்லா உயிரினுமே ரெண்டாக தான் இருக்குது, ஆண் பெண். ஆண் பெண் இல்லாமல் ஏன் உயிர்கள் இல்லை? இல்லை சார், பாக்டீரியாவில் ஆம்பளை பொம்பளைலாம் கிடையாது அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். உண்மையிலே பாக்டீரியாவில் கூட ஆண் பெண் இருக்கிறது, அமீபாவில் கூட ஆண் பெண் இருக்கிறது. வெளிப்படையாக உருவத்தில் பார்த்தா நமக்கு ஆண் எது பெண் எதுன்னு தெரியாது. அது செயல்படுகின்ற விதத்தில் மெட்டபாலிசத்தில் இருந்து பார்த்தா ஆண் மெட்டபாலிசம் பெண் மெட்டபாலிசம் கட்டாயம் இருக்கிறது. ஏன் இப்படி இருக்கணும்? ஆண் பெண், ஆண் பெண்ணுங்கிறது நம்ம வைத்த பேர். ஆனால் பயாலஜி படி பார்த்தோம் சொன்னால் ரெண்டு விதம், இது ரெண்டும் இணைந்தால்தான் ஒரு மூன்றாவது ஒரு பொருள் புதுசாக உண்டாகும். அப்படி வரும்பொழுதுனாக கலப்புன்றது ஒன்று உண்டாகும். கலப்பில் இருக்க பொருள் வந்து முன்னாடி இருந்த விட வித்தியாசமாக இருக்கும். ஏபின்னு சேரும்பொழுது புதிதாக சின்னு ஒன்று உண்டாகுது. அப்போ சிங்கிறதுல வந்து புதிய பண்புகள் இருக்கும். இப்போ புதிய பண்புகள் வருவதற்கு இதுதான் வாய்ப்பு. ஒருவேளை இனக்கலப்பே இல்லைன்னு வைங்க, ஆண் பெண்ணே இல்லை, எல்லாமே ஆண், இல்லை எல்லாமே பெண், ஆண் எல்லாமே ஆணுன்னா ஆணுன்னு சொல்ல வேண்டியதில்லை, ஒன்றிருக்கிறதுன்னு தான் சொல்லணும். அப்போ அது என்ன விருத்தி எப்படி பண்ணோம்? தன்னையே அது பிரித்து பிரித்து எடுத்துக்கும். அது எப்படி இருக்கும் பார்த்தா, ஃபோட்டோ காப்பி மாதிரி நகல் எடுத்தால் மாதிரி தான் இருக்கும், அசல் மாதிரியே நகல் இருக்கும். அப்போ பரிணாமம் எப்படி வர முடியும்? இப்போ உலகத்தில் வந்து அமீபா தோன்றுச்சு முதல்ல அப்படின்னு சொன்னால் இன்றைக்கு வரைக்கும் அமீபா தான் இருக்கும். இங்கே யாரும் பேசுவதற்கு வானல் ரெடியாக இருக்க மாட்டாங்க, மனுஷன் இருக்க மாட்டாங்க, செடி கொடி இருக்காது. இன்றைக்கி இதெல்லாம் இருப்பதற்கு என்ன காரணம்னு சொன்னால், அந்த அமீபா மாதிரி இருந்த ஒரு மூல உயிர் ஆணும் பெண்ணுமாக இருந்ததுனால சேர்ந்து வரும்பொழுது இன்னொரு உயிராக தோன்றும் பொழுது தாய் தந்தையை விட வித்தியாசமாக இருக்குது. அந்த உயிர் மறுபடியும் ஆணாக பெண்ணாக பிரிந்து மறுபடியும் சேரும்பொழுது அந்த தாய் ஒவ்வொரு இப்படி ஒவ்வொரு சந்ததியாக மாற்றங்கள் சின்ன சின்னதாக சேர மனிதன் நிலவுக்கு அந்த பரிணாமம் வருது. அப்போ பரிணாமத்திற்கே இந்த ஆண் பெண் வேதங்கள் நமக்கு தேவைப்படுது. அதனால் ஆணும் பெண்ணும் இருக்கக்கூடாது சமம் அப்படின்னு சொல்வதுங்கிறது வந்து நம்ம சைக்கலாஜிக்கலாக சொல்லலாம், உணர்வு ரீதியாக சொல்லலாம், அறிவு ரீதியாக சொல்லலாம். ஆனால் உடல் ரீதியாக நம்ம ரெண்டுமே பிரிந்து தான் இருக்க வேண்டும், அதுதான் எல்லாத்துக்கும் நல்லது. இப்படி இருக்கும்பொழுது மூளையிலையும் ரெண்டு பகுதியாக பிரிந்திருப்பதில் ஆச்சரியம் இல்லைங்க. மனித மூளையை நம்ம கபாலை திறந்து பார்த்தா ஒரு காளான் மாதிரி இருக்கும், முட்டு காளான் மாதிரி. அது வந்து செரிபிரல் கார்டெக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அந்த செரிபிரல் கார்டெக்ஸ் முழுக்குன்னு ஒரு பொருளாக இல்லாமல் ரெண்டு சமமாக பிரிந்த துண்டுகளாக இருக்குது, அரை கோளங்களாக இருக்குது. ஏற்கனவே மூளை ஒரு அரைக்கோளம், அதுவே வந்து ரெண்டாக பிரிந்திருக்கிறதுனால ரெண்டு அரைக்கோளங்களாக பிரிந்து இருக்கிறத நம்ம பார்க்குறோம். இந்த அரைக்கோளங்களில் இடது அரைக்கோளம் வலது அரைக்கோளம் ரெண்டு இருக்குது. உடம்பும் இதே மாதிரி இடது பக்கம் வலது பக்கம். ஓஹோ, அப்போ இடது பக்க இடது கையை வந்து இடது மூளை, இடது காலை இடது மூளை இதுதான் பார்த்துக்கும் போல் இருக்கு அப்படின்னா இல்லைங்க, அதுதான் கொஞ்சம் வித்தியாசம். உடம்பை பொறுத்த வரைக்கும் வலது பக்கத்தில் என்னென்ன இருக்கோ, வலது கண், வலது நாசி, உதடுகள், காது, இப்போ தோள்பட்டை, கை, வயிறு, மார்பு, அப்புறம் தொடை, கால், கணுக்கால், விரல், எல்லாமே எதெல்லாம் வலது பக்கம் இருக்குதோ அதனுடைய அசைவையெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறது வந்து இடது தான், இடது மூளை. அப்போ வலது மூளையினுடைய வேலை எல்லாமே இடது பக்கத்தில் இருக்கக்கூடிய உறுப்புகளை எல்லாம் பார்த்துக்கிறது தான். ஒருவேளை இப்போ என்ன யாராவது இடது பக்கத்தில் தொட்டாங்கன்னா அது இன்ஃபர்மேஷன் வந்து மூளைக்கு வந்து வலது மூளை தான் போகும். இது எதுக்கு சிக்கலாக இருக்குது, பிரச்சனை இல்லாமல் அதை பார்த்து அது பார்த்துட்டா என்ன அப்படின்னு நம்ம கேட்கலாம். பரிணாமத்தில் ஆரம்பத்தில் இது மாதிரி உடம்பினுடைய இது கத்திரிக்கோள் மாதிரி மாற்றி கொடுப்பதற்கு அர்த்தம் இருக்கிறது. வேலை பளுவை வந்து சும்மா பிரித்து கொள்வதற்காக இப்படி செய்கிறது. மனித மூளையினுடைய இடது பக்கம் வலது பக்கத்தை பார்த்தோம்னா நேரம் கருதி கொஞ்சம் சுருக்கமாக சொல்கிறேன். ரொட்டீன் ஒர்க்கு, மாமூல் ஒர்க்கு, தினந்தினம் செய்கின்ற வேலைகள், இதில் எந்த மாற்றமும் இருக்காது. அம்மா எனக்கு சொல்லி கொடுத்தாங்க நான் அதே மாதிரி செய்கிறேன் அப்படின்னு குரங்கும் சொல்லுது, அல்லது வந்து புழுவும் சொல்லும், பூச்சிகளும் சொல்லும். இப்போது அதில் தினம் ஒர்க்கு என்னென்ன, என்ன வீடை சுத்தம் பண்ணுறது, கூடு கட்டுறது, குஞ்சுகளை பார்த்துக்கிறது, குஞ்சு பொறிக்கிறது, இப்போ இறை தேடுவது, இறையை சாப்பிட்றது, மனுஷனாக சமையல் பண்ணுறது, பக்குவம் பண்ணுறது, வீடை வந்து பராமரிக்கிறது, இது பண்ணுற வேலையெல்லாம் வந்து ஒரு பக்கம் பார்த்துக்குது, அதுதான் இடது பக்கம். ஸோ இடது பக்கம் மூளையினுடைய முழு வேலை என்னென்ன, மேலிருந்து கீழ் அப்படின்னு அர்த்தம். தலையிலிருந்து கட்டளைகள் உடம்புக்கு போகும், அது வந்து வழக்கமாக செய்கின்ற எல்லா வேலையும் அது செய்து கொண்டிருக்கும். இப்போ வலது பக்கம் மூளையிற்கு என்ன வேலைன்னா கீழிருந்து மேல் உடம்புக்கு வருகின்ற தகவல் எல்லாம் மூளை கொண்டு போகும் அப்படின்னு சொன்னால், திடுதிப்புன்னு ஒரு ஒரு நண்பர் வந்து பார்த்துருக்கிறார், இவர் யார், இவர் நல்லவரா கெட்டவரா அப்படிங்கிறதெல்லாம் இடது பக்கம் மூளை பண்ணாது, வலது பக்கம் மூளை தான் அதை செய்யும். ஒரு நேரோ பிரிட்ஜ், ஒரு மெல்லிசாக இருக்குது ஒரு பிரிட்ஜு, ஒத்தை அடி பிரிட்ஜு, ஆகாயத்தில் தொங்குது, ரெண்டு மலைக்கு நடுவில் இருக்குது, நீங்கள் கிராஸ் பண்ணுறீங்க, எதில் ஒரு மோட்டா ஆள் வந்துட்டார், அவர் பார்த்தாக்கா பிரம்மாண்டமாக இருக்கிறார், யார் வழிபடுறது, நீங்கள் தான் ஒழுங்கி விடணும், ஏன்னா வர்ற உங்களோட பல மடங்கு பெருசாக இருக்கிறார். அப்படி வந்து சந்திக்கும் பொழுது நம்ம உடம்புலையும் மனசுலையும் ஒரு மாற்றம் ஏற்படும், தாக்குவாரா, வழிவிடுவாரா, இல்லை வழியில் குறுக்க நிற்கிறேன்னு தூக்கி வீசிட்டு போயிட்டாருன்னா நம்ம அதில் பாதாளத்தை வந்து செத்து போவோமா, அவர் ஒதுங்கி போகும்போது அவர் நமக்கு இடம் கிடைக்குமா, அவர் கால் சந்து வழியாக புகுந்து போகலாமா, இதெல்லாம் யார் யோசிக்கிறதுனா வலது பக்கம் தான் யோசிக்கும், இடது பக்கம் பண்ணாது. ஏன்னா இடது பக்கத்துக்கு தினம் செய்கிறது தான் தெரியுமே தவிர, இப்போ புது சிச்சுவேஷன், புதிய சந்தர்ப்பம், புதிய வாய்ப்புகளில், புதிய நிகழ்ச்சிகளில் வருகின்றதை எப்படி டேக்கிள் பண்ணுறதுங்கிறது வலது பக்கம். இப்படி இடது பக்கமும் வலது பக்கமும் மூளையிலேயே சில வேலைகளை பங்கிட்டு கொள்கிறது. இப்போ மனித உறவு உலகத்துலேயும் சரி, மிருக உலகத்துலேயும் சரி, ஒரு குடும்ப வாழ்க்கை, தன்னுடைய இனவிருத்தி வாழ்க்கையில் பார்த்தோம்னா பங்குகளை பிரித்து கொள்வது, இப்படி பிரிக்கும் பொழுது இந்த உயிரினை வந்து நீண்ட காலம் தழைத்திருக்க முடியுது, மறைந்து போகாமல் இந்த உலகத்தில் வாழ முடிவதற்கு காரணமே வேலை பங்கீடு தான். ஒரே உயிரினத்தில் எல்லா வேலையும் செய்வதை விட அது ரெண்டாக பிரிந்து செல்வதனால பரிணாமத்துக்கும் வாய்ப்பு இருக்கிறது, அந்த வேலை பலுவும் குறையுது. இப்போ மூளையும் கூட பார்க்கும்போது ஸ்பெஷலைசேஷன், ஒவ்வொருத்தருக்கும் நீங்கள் ஸ்பெஷலைஸ் பண்ணிங்க பாருங்கள், நாலு அஞ்சு பேர் இருக்கிறோம், நீங்கள் என்ன நல்லா செய்வீங்க, துணியெல்லாம் நல்லா துவைப்பீங்களா, நீங்கள் துணிச்சு வச்சுருங்க, நீங்கள் சாப்பாடை பற்றி கவலை வேண்டாங்க, இவர் சமைச்சு கொடுத்துருவார், இவர் சமையல் நல்லா பண்ணுவார், ஆனால் பொருளெல்லாம் வாங்கிட்டு வர தெரியாது, இங்கே மூணாவது ஆள் நீங்கள் கடைக்கு போயிட்டு வர்றது பொருளாதாரத்தை பண்ணுறதை பாருங்கள் அப்படின்னு சொல்லி, நாலாவதாருக்கு வந்து வந்து ஒரு நிர்வாகத்தை பார்த்துங்க, கணக்கு வழக்கெல்லாம் பாருங்கள், பொருளாதாரத்தை தேடுங்க அப்படின்னு சொல்லி நம்ம பிரிச்சுக்கும் பொழுது அந்த ஒரு சமுதாயம் நல்லா வாழுது இல்லையா. அப்படி பார்க்கும்பொழுது வேலையை பங்கிடுதல், டிவிஷன் ஆஃப் லேபர் அப்படின்னு சொல்கிறோம், இது மூளையில் தான் ரொம்ப அற்புதமாக இருக்கிறது. இன்னும் மூளையினோட டிவிஷன் ஆஃப் லேபரை பற்றி பேச பேச மணிக்கணக்காக பேசிகிட்டு இருக்கலாம். பொதுவாக இடது மூளை வந்து மேலிருந்து கீழ், வலது மூளை வந்து கீழிருந்து மேல் என்ற முறையில் தன்னோட வேலையை என்ன பங்கிட்டு கொண்டு இந்த உடம்பை வந்து அற்புதமாக வழி நடத்திக்கிட்டு செல்கிறது.
உண்மையிலேயே மூளையோட வேலைகளை பார்க்கும்போது அது அற்புதமாக தான் இருக்குது. இடது மூளை மேலிருந்து கீழாக கண்ட்ரோல் பண்ணுது, வலது மூளை கீழிருந்து மேலாக, அதாவது வேலையை பாருங்கள், ஒரு உடம்பு தான், ஒரு மூளை தான், இருந்தாலும் சமமாக பங்கிட்டு பண்ணிகிட்டு இருக்குதுங்க சார். ரொம்ப அருமையாக கருத்துக்கள் சொன்னீங்க, வணக்கம், நன்றி.
வணக்கம் நேர்களே, நன்றி, மீண்டும் சந்திப்போம்.
இதுவரை அடுப்படி முதல் அண்டம் வரை அனைவரும் அறிந்து கொள்ள வேண்டிய அறிவியல் தொடர் நிகழ்ச்சி கேட்டீர்கள். உங்கள் கேள்விகளுக்கு விடையளித்தார் முனைவர் க. மணி அவர்கள், உடன் உரையாடினார் என். கோமா. உங்களது கருத்துக்களையும் எண்ணங்களையும் எங்களுக்கு தொலைபேசி மூலம் தெரிவிக்க 2431055 என்ற தொலைபேசி எண்ணை குறித்துக் கொள்ளுங்கள்.